அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 வசனங்கள் 1-7 வரை. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியாரலும் வல்லமையையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 33.
வாசகம்.
தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 வசனங்கள் 4-9 வரை. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கள்ளராகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமைப்பாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூளைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூளைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல் ஆயிற்று. மற்றும் அது இடறுதற் கல்லாகவும் தடுக்கி விளைச்சையும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 14, வசனங்கள் 1-12. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையே எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 5 ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். மனித வாழ்வை சீரழிக்கும் மனநோய்களில் தலையானதாக விளங்கும் பயத்தை கடவுளின் துணை கொண்டு தூர விரட்டுவோம் என்ற மைய கருத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் மனித குலத்தை பிடித்திருக்கும் மனநோய்களில் மாபெரும் ஒன்றாக விளங்குவது பயம் என்று கோர்டன் பால் என்ற உளவியலார் கூறுகிறார். பயம் என்பது ஏதோ ஒரு சில மனிதர்களை மட்டும் பாதிக்கின்ற அம்சமாக இல்லை, மாறாக எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒன்றை நினைத்து பயப்படுகிறார்கள். சிலருக்கு கடந்த காலத்தை நினைத்தால் பயம், இன்னும் சிலருக்கு எதிர்காலத்தை நினைத்தால் பயம், சிலருக்கு மனிதர்களை பார்த்தால் பயம், இன்னும் சிலருக்கு மிருகங்களை பார்த்தால் பயம். மாவீரன் நெப்போலியனுக்கு பூனையை பார்த்தால் பயமாம். சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு ஒளியை பார்த்தால் பயம், சிலருக்கு தனியாக இருக்க பயம், சிலருக்கு கூட்டத்தில் இருக்க பயம். பயத்தை பற்றிய பட்டியலை நீட்டிக்கொண்டே இப்படி போகலாம். இதை மனதில் வைத்துக்கொண்டே ஒரு வேடிக்கையாக, தற்போது ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகளோ அல்லது 2 மேற்பட்ட குழந்தைகளோ பிறப்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. காரணம், குழந்தைகள் கூட தனியாக இவ்வுலகில் வர பயப்படுகிறார்கள் என்றார். பயத்தின் பாதகங்கள் என்று சொல்லப்போனால் இப்படிப்பட்ட கொடிய மனநோயாகிய பயம் மாபெரும் பாதகங்களை நம் வாழ்வில் விளைவிக்கிறதென்றால் அது மிகையல்ல. முதலாவதாக, பயத்தில் உள்ளவர்கள் முயற்சிகள் எடுக்க தயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களை சுற்றி உள்ளவை அனைத்துமே தங்களுக்கு எதிரானவை, தோல்வியையே தரும் என்ற பயம் அவர்கள் முயற்சிகள் எடுக்காமல் முடங்கி கிடக்க செய்கிறது. இரண்டாவதாக, பயம் வாழ்வின் நிகழ்வுகளை சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. பயம் அவர்களை எப்போதும் கோழைகளாக வைத்திருப்பதன் காரணமாக வாழ்வில் எது சரியானது எது தவறானது என்று தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க தவறிவிடுகின்றனர். நெற்கதிர் அறுவடைக்கு பக்கத்து ஊர் சென்றிருந்த ஒருவர் நடுகிரவில் வீடு திரும்பினார். வீட்டுக்கு முன்பு குமிருட்டாக இருந்தது. வீட்டு வாசலை நெருங்கும்போது வளைந்து வளைந்து கிடந்த ஒரு பொருளை பார்த்தவுடன் பாம்பு என்று நினைத்த அவரை பயம் ஆட்கொண்டது. உடனடியாக தன் கையில் இருந்த அரிவாளால் பாம்பை கண்டந்துண்டமாக வெட்ட ஆரம்பித்தார். பாம்பு இங்கும் அங்குமாக நெளிந்தது. துண்டு துண்டாக வெட்டிய பின் நிம்மதியோடு படுக்கச் சென்றார். மறுநாள் காலையில் வாசலை பார்த்தபோது வீட்டு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச பயன்படுத்தப்படும் குழாய் துண்டு துண்டாக கிடந்தது. பயம் நம் கண்களை மறைக்கும் போது எதையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டோம் என்பதையே இந்த உருவக கதை எடுத்து சொல்லுகிறது. அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாயமெல்லாம் பேய், மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது பழமொழி. மூன்றாவதாக, பயத்தில் வாழ்கிறவர்கள் பிரச்சனைகள் வாழ்வில் வரும்போது அவற்றை எதிர்கொள்ள மனத்திராணியற்றவர்களாக பயந்து ஓடுகின்றனர். பயம் பிரச்சனைகளை சந்திக்க விடாமல் ஒருவரை முடக்கி போட்டு விடுகின்றது. இயேசுவை கைது செய்தவுடன் சீடர்கள் அலறி அடித்து ஓடியதும், எகிப்தில் மோய்சன் எகிப்தியரை கொண்டது வெளியே தெரிந்ததும், தப்பித்து மிதியானுக்கு ஓடியதும் பயத்தினால்தான். பயம் என்பது மனித வாழ்வை அட்டிப்படைக்கும் ஒன்று என்றால் அதிலிருந்து வெளியேறி முழு மனிதனாக வாழ்வதற்கு வழியை இன்றைய வாசகங்கள் சுட்டி காட்டுகின்றன. கலங்கி தவித்த தம் சீடர்கள் கலக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழியை இயேசுவை சுட்டி காட்டினார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதே அந்த வழி. பயத்திற்கு மிக முக்கிய காரணமாக விளங்குவது பாதுகாப்பின்மை உணர்வு. தங்களுக்கு உதவ அல்லது தங்களை பாதுகாக்க யாரும் இல்லையே என்ற நினைப்பே பயத்திற்கு இட்டு செல்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதே இயேசு இங்கு சுட்டி காட்டும் வழி. கடவுளிடம் நம்பிக்கை கொள்வது என்பது அவரது கையில் நம்மை முழுமையாக ஒப்படைப்பது. பயம் என்பதற்கான எதிர்ச்சொல் அபயம். இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவர் கையில் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் போது இறைவனின் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட உணர்வு அளவற்ற ஆற்றலையும் நிறைவான சக்தியையும் வழங்க வல்லது. இயேசு கைது செய்யப்பட்ட போது பயத்தில் ஓடி ஒளிந்த சீடர்கள் பிரச்சனைகளை மனத்திராணியோடு சந்திப்பதற்கான ஆற்றலை பெற்றது உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் தங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்ததால்தான். உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த மோசே பாரவோன் அரசனுடன் வாதாடும் அளவுக்கு வலிமை பெற்றதற்கு காரணம் எரிகின்ற முச்செடியில் கடவுளுடைய வல்லமையை உணர்ந்ததால்தான். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இறையேசுவின் பிரசன்னத்தையே உயிருள்ள கல் என்று புனித பேதுரு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் உருவப்படுத்துகிறார். இந்த உயிருள்ள கல்லின் மீது நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்கிறார். எனக்கு வலுவூட்டுபவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்ற புனித பவுல் சொன்னதையும், ஆண்டவரே உன் துணையுடன் எப்படையையும் நசுக்குவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொன்னதையும் மனதில் இருத்துவோம். பயம் நம் வாழ்விலிருந்து பறந்து போவதை கண்டுணர்வோம்.
ஓ என் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கருணை கடலே, உம்மையே நாங்கள் உற்று பார்க்கிறோம். கண்ணீரோடும் கதறலோடும் ஏக்கத்தோடும் உங்களுடைய இரக்கத்திற்காக ஏங்கி நிற்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் தகப்பனே. நீர் மட்டும்தான் எங்கள் மீது இரக்கம் காட்ட முடியும். அன்பு இயேசுவே, உலக மக்கள் எல்லாரும் கொள்ளை நோயின் பாதிப்பினால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இரக்கம் காட்டும் இயேசுவே, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த தீராத வியாதியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பாதுகாப்பையும் விடுதலையையும் தாருமையா. இயேசுவே, மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர் நீர் மட்டும்தான். மருந்துகளால் குணப்படுத்த முடியாது தகப்பனே. உம்முடைய திரு இரத்தம் எங்களை குணப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய ஒரே ஒரு பார்வை எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். இறங்கும் ஐயா அப்பா, உங்களுடைய இரக்க பார்வை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விழுவதாக. இந்த பயங்கரமான நோயில் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், நாங்கள் வாழுகின்ற தேசத்தையும், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தையும் இயேசுவே காப்பாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா கொள்ளை நோயின் தாக்கத்தினால் மரித்து போன சகல ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் உங்களிடம் வருகின்றோம் அப்பா. அனைத்து ஆன்மாக்களையும் உங்கள் நித்திய ஒளியிலே சேர்த்து அணைத்து கொள்ளுங்கள். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு கொடுத்தருளும் சுவாமி. நித்திய பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது. ஆமேன், ஆமேன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.